நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
சுதந்திர இலங்கையின் 76வது வரவு செலவு திட்டத்தையும் அதிபர் கோட்டாபய ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கத்தின் 2வது வரவு செலவு திட்டத்தினையும் நிதியமைச்சரான பசில் ராஜபக்ச கடந்த வெள்ளிக்கிழமை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்தார். கொரோனா வைரஸ் தொற்றின் காரணமாக ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி, அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றம் மற்றும் வாழ்க்கை செலவு அதிகரிப்பு என பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியில் 2022 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தின் முன்மொழிவுகளை நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச முன்வைத்தார். இந்த வரவு செலவு திட்டத்தில் அதிபர் மற்றும் ஆசிரியர் ஊதிய பிரச்சனையை தீர்க்க 30,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு, பெருந்தோட்டத்துறையை அபிவிருத்தி செய்ய 10,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 10 வருடங்கள் பணியாற்றினால் மாத்திரமே ஓய்வூதியம், மதுபானத்திற்கு வரி அதிகரிப்பு, கர்ப்பிணிகளுக்கு 24 மாதங்களுக்கு போசாக்கு பொதி, விகாரைகளின் அபிவிருத்திக்கு 100 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு, ஏற்கனவே அரச சேவையில் இணைக்கப்பட்ட பட்டதாரிகளுக்கு ஜனவரி மாதம் முதல் நிரந்தர நியமனம், அரச அலுவலகங்களில் தொலைபேசி செலவு 25% குறைப்பு மற்றும் காணாமல் போனோரின் இழப்பீட்டுக்கு 300 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு என பல்வேறு முன்மொழிவுகள் இந்த வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நிதியமைச்சரினால் வரவு செலவு திட்ட உரை நிறைவடைந்த பின்னர் ஆளும் தரப்பு மற்றும் எதிரணியின் அரசியல் பிரமுகர்கள் பலர் இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டிருந்தார்கள். எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கருத்து வெளியிடுகையில், நாட்டு மக்கள் முற்போக்கான திட்டத்தினை எதிர்பார்த்தார்கள், ஆனால் ஒன்றுமே இல்லாத ஒன்றை கிடைத்துள்ளது. மக்கள் மயமான ஒன்றை மக்கள் எதிர்பார்த்தார்கள், ஆனால் புத்திசாலித்தனமற்ற வெற்று காகிதம் போன்ற ஒன்றை கிடைத்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் இவ்வாறு தெரிவித்தார்.
இப்ப இருக்கு நாட்டு சூழல்ல முடிஞ்ச வரைக்கும் மக்களுக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்கும். அதுல கிராமிய பொருளாதாரத்தை அடிப்படையா வச்சு ஒதுக்கீடுகள் இடம்பெற்று இருக்கு. நான் நினைக்கிறேன் உற்பத்தி துறையை அதிகரிக்கும் நம்புறேன்.
ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவுப் ஹக்கீம் கருத்து விடும் போது இவ்வாறு தெரிவித்தார்.
பலவிதமான கீழ்மட்ட கிராம மட்ட அபிவிருத்திகளுக்கு நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதுக்கான பணத்தை எவ்வாறு அரசு ஆதாயமாக இவர்கள் ஈட்டித் கொள்ள போகிறார்கள் என்பதிலே பலத்த சந்தேகம் நிலவுகிறது. வரவு செலவு திட்டத்தின் மூலம் இன்மை காணப்படுகிறது. குறிப்பாக ஒவ்வொரு காலாண்டிலும் செலவு செய்யக்கூடிய நிதியை திரட்டிய பிறகு அதற்கான அனுமதியை கொடுத்த பிற்பாடுதான் செலவினங்களை செய்ய முடியும் என்ற ஒரு புதிய ஏற்பாட்டையும் செய்திருக்கிறார்கள். இதன் மூலம் இந்த எந்த ஆதாயத்தையும் சரிவர அறவிட முடியும் என்ற நம்பிக்கை அரசாங்கத்துக்கு இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது.
நீதியமைச்சர் அலி சப்ரி கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார்.
இந்த பட்ஜெட்டால கூட ஒரு சேலஞ்சான பட்ஜெட் உண்டு. எங்களுக்கு போதுமான ஒரு சலுகை ஒன்று கிடைச்சிருக்கிறது. அந்த அதை யூஸ் பண்ணி நாங்க இந்த மாற்றங்களை மற்றும் அவசரமாக செய்கிறதுக்கு எதிர்பார்க்க.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் இவ்வாறு குறிப்பிட்டார். கொழும்பு பல்கலைக்கழக பொருளாதாரத்துறை பேராசிரியர் அமிர்தலிங்கம் இந்த வரவு செலவு திட்டம் தொடர்பில் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து விடும் போது இவ்வாறு தெரிவித்திருந்தார்.
பேருந்து நடத்துனர்கள் அல்லது உரிமையாளருக்கு ஒரு சலுகை வழங்கப்பட்டுள்ளது. முச்சக்கர வண்டி உரிமையாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. பாடசாலை போக்குவரத்து சேவையை வழங்குபவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதை தவிர இலங்கை பொருளாதாரத்துக்கு மிக முக்கியமான முதுகெலும்பா இருக்கிற உல்லாச பணத்துறைக்கு, ஏனைய நிறுவனங்களுக்கு, மக்களுக்கு தனிப்பட்ட ரீதியில் நன்மை அளிக்கக்கூடிய எந்த திட்டங்களையும் நாங்கள் பெருமளவுக்கு காண முடியவில்லை. ஆகவே மக்கள் எதிர்பார்த்த விடயங்களை செய்ய முடியாமல் அரசாங்கம் இருக்கின்றது என்பது அதனுடைய தாற்பயம் விளங்குகின்றது. ஏன்னா நிதி நிலைமை அரசாங்கத்துக்கு உகந்ததாக இல்லை. வரவு செலவு திட்டம் என்பது செலவுகளை அரசாங்கம் ஒதுக்குகின்றது, ஆனா வருமானத்தை ஒரு மதிப்பீடு செய்கின்றது. அரசாங்கத்திற்கு நிதி வந்தால்தான் அந்தந்த அமைச்சர்களுக்கு நிதி போகும்.
தமிழ் முற்போக்கு கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுகுமார் நேற்று கண்டியில் ஊடகவியலாளர்கள் மத்தியில் பேசுகையில் இவ்வாறு தெரிவித்தார்.
பசில் ராஜபக்ச அவர்கள் இந்த பாதீட்டை முன்வைக்க முதல் சொன்னார், மக்களுக்கு கொடுப்பதற்கு எங்களிடம் ஒன்றும் இல்லை, மக்களிடமிருந்து எடுப்பதற்கு தான் இருக்கின்றது. பெருந்தோட்ட காணிகளை பறிப்பதற்காக தயார் செய்த பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் இருக்கின்றது. இந்த நாட்டினுடைய பெருந்தோட்டத்துறையை மீள் சீரமைப்பதற்கு, புதிதாக தேயிலை செடிகளை ரப்பர் செடிகளை நாட்டுவதற்கு அதே போல இந்த துறையை வளர்ப்பதற்கு நிதி ஒதுக்குவதற்கு பதிலாக பெருந்தோட்ட காணிகளை பெறுவதற்கான திட்டம் வகுப்பதற்கு நிதி ஒதுக்கப்பட்ட பாதியாக இருக்கின்றது.
நேற்று முன்தினம் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற வரவு செலவு திட்ட விவாதத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் உரையாற்றுகையில் இவ்வாறு தெரிவித்திருந்தார்.
வரவு செலவு திட்டத்தினூடாக நாங்கள் நேரடியாக சுருக்கமாக சொல்லக்கூடியது, ஆபரேஷன் சக்சஸ் ஆனால் ஆள் தப்பால்.
இந்த வரவு செலவு திட்டம் தொடர்பில் பொதுமக்கள் தரப்பிலும் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன.
நாடு பொருளாதாரத்தில் பல இக்கட்டான சவால்களுக்கு முகம் கொடுத்து வரும் நிலையில் தற்போது அரசாங்கத்தினால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள இந்த வரவு செலவு திட்டம் ஆட்டோ சாரதி முதல் பஸ் டிரைவர் வரையான எல்லோருக்கும் நிவாரணம் கிடைக்கின்றது.
வரவு செலவு திட்டத்தில் மலையக மக்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து நேற்று மதுரையில் இடம்பெற்ற கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றில் கலந்து கொண்டிருந்த ஒருவர் இவ்வாறு ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டிருந்தார்.
தயவுசெய்து இந்த அரசாங்கம் எங்களையும் கொஞ்சம் பாருங்க, கொரோனா காலத்து கூட நாங்க தான் உங்களுக்கு முதுகெலும்பா இருந்து உழைச்சி உங்களுக்கு கொடுத்தது, அதை மட்டும் கொஞ்சம் மனசுல நினைச்சுக்கிட்டு எங்களுக்கான ஒரு முன்னுரிமையே கொடுங்க. மலையக மக்களையும் கொஞ்சம் நினைங்க, உழைக்கிறதுக்கு மட்டும் இல்ல நாங்க வாழ்றதுக்கும் நாங்க இருக்கிறோம்.
இது SBS வானொலியின் தமிழ் ஒலிபரப்பின் பார்வைகள் நிகழ்ச்சிக்காக இலங்கையிலிருந்து மதிவாணன்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.